வணக்கம் சஞ்சயன். வணக்கம் ரேணுகா.
வணக்கம்.
வணக்கம்.
இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் சென்சஸ் அப்படின்னு ஊரெல்லாம் பேச்சா இருக்கு இல்லையா? இப்ப இந்த சென்சஸ் சொல்லும் போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒருத்தர் கலந்துக்கணும் அப்படிங்கறது ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல.
ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடக்கிற சென்சஸ் இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி என்றால் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை. சரி,
அதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஆஸ்திரேலிய அரசினுடைய ஒரு வேண்டுகோள். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அனைவரும், இந்த கால் இந்த மண்ணிலே காலடி பதித்திருக்கின்ற அனைவரும் இந்த கணக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும்.
இப்ப ஒருத்தர் கெஸ்டா அல்லது டூரிஸ்டா வந்திருப்பாங்க, அல்லது விசா இல்லாம இருக்கக்கூடும், அசைலம் சீக்கரா அதாவது புகலிடம் கோருவோரா இருக்கலாம், அல்லது அகதியா இருக்கலாம், நிரந்தர விசா இல்லாம இருக்கலாம், அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல?
ஆமாம், உங்களுடைய நிலை என்னவாகவும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தால் நீங்கள் இந்த கணக்கெடுப்பில் பங்கு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆஸ்திரேலியாக இருந்து கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் இருந்தால் இதில் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
அதே நேரம் இப்ப எங்களுடைய வீட்டுக்கு யாராவது இலங்கையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ உறவினர்கள் நண்பர்கள் வந்திருப்பார்கள், அவர்கள் அந்த 9ஆம் தேதி இரவு எங்களோடு இருந்தால் அவர்களையும் இந்த கணக்கெடுப்பில் நாங்கள் சேர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, இப்ப கலந்துக்கலையா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு? இல்ல,
ஆஸ்திரேலிய அரசு வழக்கமாக என்ன செய்வது என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஏதாவது ஒன்று செய்யவில்லை என்றால் ஃபைன், அதுதான் இங்கே நடக்க போகின்றது, தண்டம் பணம் செலுத்த வேண்டி வரும்.
இந்த முறைதான் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இல்லையா?
ஏற்கனவே இந்த நடைமுறை அமலில் இருந்திருக்கின்றது, ஆனால் இந்த தடவைதான் கடுமையாக இதை அமுல்படுத்தி ஆக்களிடம் தண்டப்பணம் அறவிடப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள்.
இப்படி தண்டப்பணம் தண்டப்பணம் சொல்லியே டென்ஷனை கூட்டுறீங்களே ஐயா, எவ்வளவு தண்டப்பணம் அப்படின்னு சொல்லுங்க.
குறிப்பாக $180 இருந்து இந்த தண்டப்பணம் ஆரம்பமாகின்றது. அதாவது $180 முதலில் நீங்கள் சென்சஸ் நடக்கின்ற நாளில் இருந்து அதை அனுப்ப தவறுகின்ற ஒவ்வொரு நாளைக்கும் அந்த தொகை கூடிக்கொண்டே போகும்.
இன்னொன்று படித்தேன், அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பகுதி பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் இல்லையா, அதிலே சில பகுதியை நீங்கள் நிரப்ப தவறினால் கூட தண்டப்பணம் இருக்கிறது என்று எனக்கு அது சரியாக விளங்கவில்லை. அந்த ABS இணையதளத்தில் இருந்தது,
அதாவது அந்த படிவத்தில் 50 கேள்விகள் மொத்தமாக இருக்கின்றன. அந்த 50 கேள்விகளுக்கும் நீங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும். குறிப்பாக அந்த சமயம் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு கேள்வியை தவிர அது மட்டும் ஆப்ஷனல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் போடலாம், இல்லாவிட்டால் அதை விடலாம். நோ ரிலிஜன் என்பது கூட இருக்கின்றது. அது தவிர மற்ற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியை விட்டுவிட்டீர்கள் என்றால் அதற்கும் தண்டப்பணம் அறவிடப்படலாம் என்று சென்சஸ் திணைக்களம் அதாவது ABS அறிவித்திருக்கின்றது. அத்தோடு அதாவது ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் என்று இருக்கிறார்கள் இல்லையா, அந்த வீடுகளுக்கு சென்று உங்களது விவரங்களை சமர்ப்பிக்காதவர்களிடம் விவரங்களை பெறுவதற்கு அவர்கள் வந்து உங்கள் சட்டையை பிடிப்பார்கள்.
சுருக்கமாக சொன்னா, நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல கட்டாயம் கலந்து கொள்ளணும், கலந்து கொள்ளாட்டி ஃபைனு தண்டப்பணம், அதை ஒழுங்கா கலந்துக்கலனாலும் தண்டப்பணம். சரி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து எல்லாரும் போய் கம்ப்யூட்டருக்கு முன்னே உட்காந்து இணையத்தில் வந்து இதை நிரப்பும் போது கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகலாம், அல்லது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் போகலாம், அப்படிலாம் வந்து டெக்னிக்கல் சிக்கல்கள் அதாவது தொழில்நுட்பத்தினால படிவத்தை நிரப்ப முடியலை அப்படின்னு சிக்கல் வரலாம் இல்லையா?
இப்போ 16 மில்லியன் மக்கள் 9ஆம் நாள் இணையதள வழியாக நிரப்புவார்கள் என்று ஒரு ஊகம் ABS வெளியிட்டிருக்கிறது.
16 மில்லியன்னா 1,60,00,000 மக்கள்.
1,60,00,000 மக்கள், அதாவது 65% ஆஸ்திரேலிய வீடுகள் எல்லோரும் இணையதளத்தில் இணைந்து இந்த படிவங்களை பூர்த்தி செய்ய போகிறார்கள். அதற்கு ஏதுவாகத்தான் அவர்களுடைய கணினிகள் இயங்கும் என்று ABS நம்பிக்கையுடன் சொல்கிறது.
அதாவது நீங்க சொல்றத பார்த்தானா, 1,60,00,000 மக்கள் வந்து அந்த இரவு வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அல்லது கணினிக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த படிவத்தை நிரப்பினாலும் ABS-க்கு அந்த மெயின் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கிராஷோ அல்லது வந்து அது ஒழுங்காக செயல்படும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை ABS-க்கு இருக்கு.
நான் ஒரு கால்குலேட்டர்ல தட்டி பார்த்தேன், அதாவது 200 பேர் ஒரு செகண்டுக்கு அதை சப்மிட் பண்ணக்கூடிய வழியில அங்க செய்திருக்காங்களாம்.
அதாவது அவர்கள் எதிர்பார்ப்பது 65% வீடுகளை சேர்ந்தவர்கள் இதில் பங்கெடுப்பார்கள் என்று. ஆனால் அந்த ABS செய்திருக்கின்ற அந்த செட்டப் என்று சொல்வோம் இல்லையா, அந்த கொள்ளளவு எவ்வளவு இருக்கிறது என்றால் 80% ஆஸ்திரேலியர்கள் இதில் பங்கேற்றாலும் அந்த அவர்களுடைய சிஸ்டம் கிராஷ் ஆகாமல் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
சோ அதை பற்றி நாங்கள் இப்ப கவலைப்பட தேவையில்லை என்று நினைக்கிறேன் இல்லையா?
நிச்சயமாக. அதாவது அப்படியே கிராஷ் ஆனாலும் நீங்கள் அந்த படிவத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய கணினி செயலிழந்து விட்டது அல்லது அந்த வெப்சைட்டை காணவில்லை என்றாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, மீண்டும் செய்யலாம். அப்படி என்று சொன்னால் நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு கடிதத்தில் ஒரு கோட் நம்பர் ஒன்று வந்திருக்கும், அந்த கோட் நம்பரை பயன்படுத்தி தான் நீங்கள் இணையத்தில் அந்த படிவத்தை நிரப்ப ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் அந்த உங்களது இலக்கத்தை போட்டவுடன் வரும். அதை நீங்கள் எங்காவது சேமித்து வைக்குமாறு, சேவ் பண்ணி வைக்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தல் வரும். அதை நீங்கள் எழுதி வைக்கலாம் அங்கேயாவது, அல்லது உங்களுடைய தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வைக்கலாம். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இப்படி நீங்கள் நிரப்பும் போது கிராஷ் ஆகினாலும் நீங்கள் திரும்பவும் அந்த இணையதளத்துக்கு சென்று அந்த படிவத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கும். அத்துடன் நீங்கள் ஒரே அடியாக எல்லாவற்றையும் நிரப்ப வேண்டிய தேவையும் இல்லை. அதில் ஒரு வழி ஒன்று இருக்கிறது, சேவ் பண்ணி வைத்துவிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம், பின்னர் மீண்டும் அதற்குள் லாகின் செய்து அந்த மிச்ச விவரங்களை நீங்கள் நிரப்பலாம். எனவே ஒரேடியாக நிரப்பி முடிக்க வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடோ அல்லது எந்த கடப்பாடும் நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை.
இன்னொரு வழிமுறை கூட இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு ஆள் காத்திருக்க தேவையில்லை. அதாவது ஒருவேளை நீங்கள் விரும்பினால் இப்போதை கூட செய்யலாம். அதாவது யாருக்கெல்லாம் வந்து பாஸ்வேர்டு அந்த கீ வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கோ, அந்த 12 digits அந்த 12 இலக்க எண்ணை வந்து பயன்படுத்தி நீங்கள் இப்போதே வந்து சென்சஸ் அந்த மக்கள் தொகை கணக்கு எடுப்பு படிவத்தில் நீங்கள் நிரப்பலாம், நிரப்பி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம். அதில் வந்து தப்பு இல்லை. ஆனால் அது வந்து ஏபிஎஸ் வந்து அதை விரும்புறதில்லை. எல்லாரும் 9ஆம் தேதி தான் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ணினாலும் அது தவறில்லை அப்படிங்கிறது ஏபிஎஸோட கருத்தாக இருக்குது.
சரி, இப்ப எனக்கு இணையதளத்தின் வழியாக செய்ய விருப்பம் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்?
இணையதளத்துல விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு பேப்பர்ல விருப்பம் இருக்கணும், காகிதத்துல செய்யறதுக்கு. காகிதத்துல விருப்பம் இல்லைன்னா நீங்க ஃபைன் தான் கட்டி ஆகணும், வேற வழி இல்லை.
அதாவது காகிதத்துல செய்யறேன்னா
எப்படி? காகிதத்துல செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிதானது. நீங்க செய்ய வேண்டியது வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கு, அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க கூப்பிட்டு எனக்கு வந்து காகித வடிவிலான அந்த படிவம் தேவை அப்படின்னு சொன்னான்னா உங்க வீடு தேடி பறந்து வரப்போகுது காகித வடிவிலான அந்த இது, அந்த டெலிபோன் நம்பர், அந்த தொலைபேசி இலக்கம் அப்படின்னு என்னன்னு சொல்லிடுவோமே.
1-300-820-275 தமிழ்ல சொல்றதுன்னா 1-300-820-275.
நான் ஒரு தடவை சொல்லிடுறேனே,
சொல்லுங்க.
1-300-820-275.
இப்ப ரைசல், இந்த இலக்கத்தை யார் வேணாலும் கூப்பிடலாமோ?
யார் வேணாலும் கூப்பிடலாம் தான்,
யார் வேணுமென்றாலும் கூப்பிடலாம். கூப்பிடும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த 12 இலக்க கோட் நம்பர் நான் முதல் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு தபால் வழியாக அனுப்பி வைத்திருப்பார்கள். அதாவது இணையம் வழி நீங்கள் நிரப்புவதற்கு தேவையான அந்த 12 இலக்க சென்சஸ் லாகின் என்று சொல்வார்கள். அந்த லாகின் நம்பர், அந்த 12 இலக்க நம்பரை நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னால் அவர்கள் அதற்கேற்றாற்போல் உங்களுக்கான ஒரு படிவத்தை தபால் மூலமாக அனுப்பி வைப்பார்கள். அந்த 12 digit நம்பர் இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து விவாதித்துக் கொண்டுள்ளோம்.
இப்ப ஒரு வீட்டில் இன்னொரு குடும்பம் இருக்குன்னு வைப்போம், ஆனா உங்களுடைய தரவுகளை அவர்களோட பகிர விருப்பம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறது?
என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கீயா, அந்த பாஸ்வேர்டுன்னு சொல்றோம் இல்லையா,
12 digit கோடு,
அந்த டிஜிட்டை அவங்க சொல்லி போன் பண்ணி எங்களுக்கு தனியா இன்னொரு கோடு வேணும்னு சொன்னா அவங்க கொடுக்க போறாங்க.
சரி, இன்னொரு கேள்வி, இந்த பாஸ்வேர்டு தொலைஞ்சிட்டேன்னா என்ன செய்யறது?
பாஸ்வேர்டு முதல்ல தொலையக்கூடாது, நீங்க தொலைக்க கூடாது. அப்படி ஒருவேளை தொலைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் இதே மாதிரிதான், நீங்க ஒரு தொலைபேசி எடுத்து அவங்க கிட்ட இருந்து, ஐயா எனக்கு பாஸ்வேர்டு தொலைஞ்சு போச்சு, நான் தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு புதிய எண் கொடு அப்படின்னு சொன்னானா அவங்களுக்கு புதிய பாஸ்வேர்டு தருவாங்க இல்லையா ரேணுகா?
ஆமாம், அப்படித்தான். ஆனால் அந்த பாஸ்வேர்டு தொலைவதற்கான சாத்தியம் மிக குறைவு ரைசல். ஏனென்றால் நீங்கள் அந்த 12 இலக்க டிஜிட்டை போட்டு லாகின் செய்கின்ற போது முதலாவதாக வருகின்ற அந்த ஆப்ஷனே உங்களுக்கான பாஸ்வேர்டை காட்டி இந்த பாஸ்வேர்டை உங்களது இமெயிலுக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது நீங்கள் எங்காவது எழுதி வைத்திருக்கிறீர்களா அப்படி என்றெல்லாம் கேட்கும். எனவே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த பாஸ்வேர்டை நீங்கள் பத்திரமாக சேவ் பண்ணி வைத்துக் கொண்டால் அது தொலைவதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
இல்ல, அப்படி இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து அழைச்சாரு, அழைச்சு சொன்னாரு, பாஸ்வேர்டு உள்ள அந்த லெட்டரை வந்து குப்பையில போட்டேன் ஐயா, எங்க போச்சுன்னே தெரியல, குப்பைக்காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டான், என்ன செய்யறது அப்படின்னா. ஆமா, அப்ப நான் சொன்னேன் திரும்ப
சிரிக்கக்கூடிய விஷயம் என்றால் இது யாருக்கும் நடக்கல.
ஆமா, அதனால ஏபிஎஸ்க்கு திரும்ப போன் பண்ணி ஒரு புதிய பாஸ்வேர்டு வாங்க, அது வந்து எளிதானதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால பாஸ்வேர்டு வந்து தொலைகிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இல்லை, ஒருவேளை தொலைந்தால் அது திரும்பவும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான்.
அதேவேளை இந்த சென்சஸ் படிவம் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது, முற்றுமுழுதாக ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது. 50 கேள்விகளும் நீங்கள் நிரப்ப வேண்டும். எனவே இதில் சிலருக்கு தமிழில் அதை மொழிபெயர்ப்பதற்கான உதவிகள் தேவைப்படலாம். அப்படியானவர்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள்.
மொழிபெயர்ப்பு வசதி தேவைப்படுபவர்கள் அவர்கள் ஒரு தொலைபேசி இலக்கத்தை அழைக்கலாம். அந்த இலக்கம் என்னென்று ரைசல் சொல்லுங்களேன்.
1-3-1-4-5-0. இப்போ அது தமிழ் மொழியாக இருக்கிறதுனால அந்த இலக்கத்தை தமிழில் சொல்கிறதான் பொருத்தமாக இருக்கும். 1-3-1-4-5-0. அதாவது தமிழில் அந்த உதவி தேவை, அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிரப்புறதுக்கு, இந்த படிவத்தை நிரப்புறதுக்கு உதவி தேவை. அது தமிழில் உங்களுக்கு யாராவது விளக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1-3-1-4-5-0. அடுத்த முக்கியமான கேள்வி அப்படின்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏன் கலந்துக்கணும், எதுக்கு கலந்துக்கணும், எப்படி கலந்துக்கணும், இதெல்லாம் வந்து சரிதான். அதில் வந்து என்ன பதில் எழுதணும் அல்லது வந்து எது முக்கியமான கேள்வி நம்ம சமூகத்தை பொறுத்தளவில் அப்படின்னு ஒரு பெரிய அம்சம் இருக்கு இல்லையா.
நாங்கள் தமிழர்கள் என்று அடையாளம் காட்ட வேண்டும் என்று திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லை.
ஆமாம், எத்தனாவது கேள்விகள் எல்லாம் நம்ம அடையாளத்தை வெளிப்படுத்துகிற கேள்விகளாக இருக்கிறேனுக்கா?
முக்கியமாக 3 கேள்விகள். முதலாவது கேள்வி இலக்கம் வந்து 11. அது என்ன கேட்கிறது என்றால், நீங்கள் பிறந்த நாடு எது? இதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க விரும்புகிறீர்களோ அப்படி அதில் எழுத வேண்டும்.
அது எப்படி விரும்புகிறீர்களோ, எந்த நாட்டில் பிறந்தோம் என்பதை நாங்கள் அடையாளம் காட்டணும் இல்லையா?
ஆமாம், எந்த நாட்டில் என்ற கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் எழுத விரும்புகிறீர்களோ அப்படி எழுத வேண்டும்.
அதாவது இந்தியா எழுதலாம், ஸ்ரீலங்கான்னு எழுதலாம், இப்போ சில பேர் விரும்புகிறாங்கன்னா சிலோன் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா?
அதே போன்று தமிழ் ஈழம் என்று குறிப்பிடுகிறார்கள், அது எங்கள் அடையாளம், அப்படி எழுத போகிறேன் என்று. எனவே எப்படி நீங்கள் எழுத விரும்புகிறீர்களோ அப்படி அத என்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்துவிட்டு அந்த கீழே இருக்கின்ற பெட்டிக்குள் நீங்கள் அதை எழுத வேண்டும்.
இன்னொரு முக்கியமான கேள்வி, கேள்வி 15. வீட்டில் நீங்கள் ஆங்கிலத்தை தவிர வேறு மொழி பேசுகிறீர்களா என்பது. அதற்கு நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்களோ அதை போட வேண்டும்.
என்ன, தமிழ் மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ்னு போட போறாங்க இல்லையா?
அதுல எந்த மொழியில உங்களுக்கு எவ்வளவு பாண்டித்யம் இருக்கிறது என்றது கேள்வி இல்லை. ஒரு பரிச்சயமான மொழியா இருந்தா அந்த மொழியை உடனே போடுறதுதான் நல்லது என்று நினைக்கிறேன்.
சரி, இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா, கேள்வி 17. அது என்ன கேக்குது?
கேள்வி இலக்கம் 17 சொல்கிறது, உங்களது பூர்வீகம் என்ன. இதில் வந்து பலர் தவறு விடுவார்கள். எப்படி என்றால், பூர்வீகம் என்றவுடன் என்னுடைய பிறந்த இடத்தைத்தான் அல்லது என்னுடைய முன்னோர்கள் பிறந்த இடத்தைத்தான் கேட்கிறார்களோ தெரியவில்லை என்று நாட்டை போடுவதற்கு முற்படுவார்கள். உண்மையிலேயே உங்கள் பூர்வீகம் என்பது உங்களுடைய நீங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதைத்தான் இங்கே குறிக்கின்றது.
அல்லது என்ன பண்பாட்டை சார்ந்தவர்கள், என்ன கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டவர்கள் இல்லையா?
ஆமாம், அதற்கு நாங்கள் தமிழர் என்பதற்கு தமிழ் TAMIL என்ற ஒரு
தமிழ் அப்படின்னு ஒரு இது இருக்கு,
இனக்குழு அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதை நாங்கள் தெரிவு செய்து நல்லது என்று நான் நினைக்கிறேன்.
தமிழ் அப்படின்னு போடலாம். சரி,
அதாவது அந்த முதல் நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தவர் என்று கேட்பதற்கு எப்படி அதர் என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே என்னத்தை எழுதுகிறோமோ அதே போன்று அதர் என்பதை செலக்ட் செய்துவிட்டு கீழே உள்ள பெட்டியில் நீங்கள் அதை டைப் பண்ண வேண்டும்.
இப்போ இதில் போன சென்சஸில் எனக்கு ஒரு டிராப் டவுன், அதாவது ஒரு கிளிக் பண்ணா ஒரு லிஸ்டே வரும். இந்த முறை அந்த லிஸ்ட் அப்படி இல்லை என்ன?
இல்லை, நிச்சயமாக இந்த முறை மிக இலகுவாகின்றது இந்த ஃபோமை நிரப்புவது. ஏனென்றால் அப்படி ட்ராப் டவுன் மெனு எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் அல்லது இனக்குழுக்கள் மட்டுமே அதில் இருக்கின்றன. அதில் எப்படியும் நாங்கள் சார்ந்த பின்னணி கொண்டவர்கள் அதில் வரப்போவதில்லை. எனவே நாங்கள் அதை நிரப்புவது மிக இலகுவாக இருக்கும்.
சரி, இப்ப சஞ்சயன், இப்ப இது குறித்த அதிகமான தகவல் தேவை அப்படின்னு என்ன செய்யலாம்?
இணையதளத்துக்கு செல்லலாம், census.abs.gov.au.
திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன்.
census.abs.gov.au.
ஏதாவது எண்கள், தொலைபேசி இலக்கம்?
அதாவது இணையம் வழி இந்த ஃபோமை நிரப்ப முடியாதவர்கள் தபால் மூலம் உங்களுக்கு காகித படிவம் வேண்டுமென்றால் 1300-8200-275 அழைக்கலாம்.
மொழிபெயர்ப்பு தேவைப்படுபவர்கள்
1-3-1-4-5-0.
13-14-50.
இது தவிர நாங்கள் SBS தமிழ் ஒலிபரப்பின் ஊடாக சென்சஸ் குறித்த முழுமையான விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்தாலும் இது குறித்த மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
அது மட்டுமல்ல, எமது Facebookல் நீங்கள் இணைந்து எமது செய்திகளை தொடர்ந்து படிக்கலாம். அத்துடன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் எமது Facebook மெசஞ்சர் வழியாக எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினால் நாங்கள் அதற்கான பதிலை இணையதள வழியாகவோ, வானொலியூடாகவோ அல்லது Facebook வழியாகவோ உங்களுக்கு உடனுக்குடன் எடுத்துத்தர காத்திருக்கிறோம்.
எனவே இந்த சென்சஸில் நாங்கள் பங்கெடுப்பது என்பது நாங்கள் யார் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு உதவும். அதோடு கூட உதாரணமாக தமிழர்கள் கூட ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் சலுகைகள் என்பனவும் அதிகரிக்கும். ஆகவே நமது அடையாளத்தை பதிவு செய்வது மிக முக்கியமானது.
சரி, மிக்க நன்றி சஞ்சயன், மிக்க நன்றி ரேணுகா.
நன்றி.